மனைக்கணும் இரும்பு சத்துள்ள உணவை தானுண்ணனும் மண்ணை வளமாக்க நீரது தேவை மனிதனை வளமாக்கும் மாதர்களின் சேவை
வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4. இன்றைய மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் இதயத்தை தாக்கும் பிரச்சனைகளை பற்றி சில தகவல்களை கேட்கலாமா?
இதயத்தை தாக்கும் பிரச்சனைகள், இதயத்துக்கு தீமை தரக்கூடிய கொழுப்பு வகைகள், நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு வகைகள் என எல்லாவற்றையும் விரிவாக படிச்சிருப்பீங்க. அந்த தகவல்களில் அடிப்படையில் நமது உணவு முறைகளை எப்படியெல்லாம் அமைத்து கொள்ளலாம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதயத்திற்கு ஏற்படும் பல்வேறு சிக்கல்களை பற்றியும் அவை எதனால் உருவாகுது என்பதையும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உருவாகும் விதத்தை பொறுத்து இதய கோளாறுகள், பிரிவு குறைபாடுகள், இதய தசை நோய்கள், இதயத்தில் ஏற்படும் அலர்ஜி நோய்கள், இதயத்தில் ஏற்படும் புற்று நோய்களின் பாதிப்பு, மின்னோட்ட குறைபாடுகள், மாரடைப்பு என வகையாக பிரிக்கலாம். இதயத்திற்கு ஏற்படும் பிரச்சனைகளில் இரத்த குழாய்களில் உருவாக்கதால் ஏற்படும் பாதிப்புகள் தான் மிக மோசமானது என்றும் கூறலாம். இந்த பிறவி குறைபாடுகள் பல்வேறு காரணங்களால் சில குழந்தைகள் பிறவி குறைபாடுகளுடனே பூமியை தரிசிக்கும். இத்தகைய குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே இதய குறைபாடுகளும் இருக்கும். பிறவிலேயே ஏற்படும் இதய கோளாறுகளுக்கு பரம்பரை மற்றும் மரபணு கோளாறுகளும் காரணமாக இருக்கு. இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் உடல் நீளம் பூத்திருக்கும். பெரும்பாலும் இவர்களுக்கு இதய பாதிப்பால் மூச்சு திணறல் ஏற்படலாம். நுரையீரலும் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த குழந்தைகள் வளர்ச்சி குன்றியும் காணப்படுவார்கள். பாதிக்கப்பட்டவர்களில் சில குழந்தைகள் இளம் வயதிலேயே இறக்கவும் நேரிடும். பெரும்பாலும் அறுவை சிகிச்சையே பிறவி இதய கோளாறுகள் சரி செய்ய உதவும். சில மருந்துகள் இதய செயலிழப்பை தடுக்க உதவுகின்றன. சில மருந்துகள் தொற்று நோய் பாதிப்புகள் ஏற்படாமலும் தடுக்கலாம். பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் இதய நோயாளிகளுக்கென பெரும்பாலும் பிரத்யேக உணவுகள் கொடுக்கப்படுவது இல்லை. என்றாலும் இவர்கள் உணவில் உப்பின் அளவை குறைக்க வேண்டும். தொற்று நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதுடன் பல்வேறு தொற்று நோய் தடுப்பூசிகளையும் இவர்களுக்கு போட வேண்டும். இதய தசை நோய்கள், இதயத்தில் உள்ள தசைகள் நமது உடல் தசைகளில் இருந்து வேறுபட்டவை, வித்தியாசமானவை. இந்த தசைகளில் பல்வேறு பரம்பரை மரபணு காரணங்களினால் நோய் ஏற்பட்டு அவற்றின் செயல்பாடு குறைந்துவிடும். இந்த பிரச்சனைகளுக்கு உணவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே எந்த நோயையும் உணவு முறைகளினால் குணப்படுத்த முடியாது. உணவு முறைகளால் எந்த இதய தசை நோய்கள் வராமலும் தடுக்க முடியாது. இதய அலர்ஜி நோய்கள், இதயத்திற்கு வெளிப்புறமாக ஏற்படாமல் அல்லது அதன் உட்சுவர் பகுதியிலும் ஏற்படலாம். பெரும்பாலும் நுரையீரல், உறை, அலர்ஜி, கிருமி, பிற பாக்டீரியா கிருமிகள் பாதிப்பதால் இந்த உறை மற்றும் இதயத்தை வெளிப்புறமாக பாதிக்கலாம். இதன் காரணமாக இதய அறைகளுக்கு இடையே நீர் கோர்க்கலாம். இதனால் இதயம் சுருங்கி விரிவதும் பாதிக்கப்படும். இதயத்தில் ஏற்படும் புற்றுநோய்கள், உடலில் பல்வேறு பகுதிகளில் புற்றுநோய் ஏற்படுவது போல இதயத்திலும் பல்வேறு பரம்பரை காரணங்களால் புற்றுநோய் ஏற்படலாம். இதயத்தில் ஏற்படும் புற்றுநோய்களை தடுக்கவும் நோய் வந்த பிறகு தாக்கவும் உணவு முறைகளையும் பெரிதாக பயன்படுத்துவது இல்லை. வாத காய்ச்சலால் ஏற்படும் இதய நோய்கள், நமது நாட்டில் பலருக்கும் தொண்டை அலர்ஜி நோய். சாதாரணமாக தொண்டை வலி, இருமல், காய்ச்சலுடன் காணப்படும் இந்த தொற்று நோய் பாதிப்பு சிலருக்கு மூட்டு வாத பாதிப்பை ஏற்படுத்தும். அதன் பிறகு இதய வால்வுகளையும் பாதிக்கும். இந்த நுண்கிருமிகளுக்கு எதிராக உருவாகும் எதிர்ப்பாற்றல் புரதங்களான் மூட்டுகளையும் இதய வால்வுகளையும் பாதிக்கின்றனர். இந்த இதய பாதிப்பு உள்ளவர்களுக்கு இதய செயலிழப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. எனவே இவர்கள் உணவில் உப்பின் அளவை குறைத்து கொள்ள வேண்டும். குடிக்கும் தண்ணீரின் அளவு அதிகமாக இருக்க வேண்டும். மாரடைப்பு, இதயத்திற்கான மிகப்பெரிய அபாயமே மாரடைப்புத்தான். இந்த பாதிப்பினாலேயே பெரும்பாலான மக்கள் இறந்து போகிறார்கள். நமது நாட்டில் மாரடைப்பால் இருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இதற்கு கூட பரம்பரை காரணங்களும் உண்டு. இருந்தாலும் மக்கள் வாழ்க்கை முறைதான் இதற்கு முக்கிய காரணமாகவும் இருக்கு. புகைப்பிடித்தல், மன இறுக்கம், பதற்றம், உறக்கமின்மை, உடற்பயிற்சியின்மை, உடல் பருமன், அதிக கொழுப்பு உள்ள உணவுகளை சாப்பிடுவது ஆகியவை மாரடைப்புக்கு அடிப்படை காரணங்களாக இருக்கும். பரம்பரை காரணங்களால் இந்தியர்களின் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருப்பதால் இதய இரத்த நாளத்தில் கொழுப்பு படிந்து மாரடைப்பு ஏற்படுகிறது. சிறு வயதிலேயே நம்மை அறியாமல் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் மிகுவதும், இரத்த நாளங்களில் அவை படிவதும், இரத்த நாள உட்சுவர் பாதிக்கப்படுவதும் நடைபெற்று வருகிறது. அதே நேரம் நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், புகைப்பிடித்தல், உடல் பருமன், உடற்பயிற்சியின்மை, மனச்சோர்வு ஆகிய காரணங்களால் இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிவதும், இரத்த நாளங்களில் உட்சுவர் பாதிக்கப்படுவதும் விரைவுபடுத்தப்படுகிறது. இத்துடன் கொழுப்பு மிகுந்த உணவுகளை, குறிப்பாக பூரிதமான கொழுப்பு அமிலங்களை நிறைந்த உணவுகளை அதிக அளவு உண்பதால் அவை இரத்தத்தில் கேடு செய்யும் எல்டிஎல் கொலஸ்ட்ரலை அதிகப்படுத்துகின்றனர். இந்த அதிகப்படியான கொழுப்பு இரத்த நாளங்களில் படிய ஆரம்பிக்கும். பிறகு நாம் ஏற்கனவே பார்த்த கதைதான், இதயத்திற்கு செல்லும் இதய இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படும் போது இரத்த ஓட்டம் முழுமையாக தடைபட்டு இதயம் துடிக்காமல் நின்று போய் மாரடைப்பு ஏற்படுகிறது. உடனடியாக நோயாளி தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்து சிகிச்சை அளித்து பிழைக்க வைக்க வேண்டியுள்ளது. சில நேரங்களில் அது முடியாமலும் போகிறது.
நேயர்களே, இவ்வளவு நேரமா இதயத்தை தாக்கும் பிரச்சனைகள் பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம் அல்லவா? நேயர்களே, இப்போது இதயம் நலம் காக்கும் பழங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
இதய நலம் காக்கும் பழங்கள் என்னென்ன பழம் பார்த்தா, ஆப்பிளாமா, கொய்யாவாமா, திராட்சையாமா, மாதுளம், சாத்துக்கொடி என எல்லா வகையான பழங்களும் உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதோ ஒரு வகையில் துணை செய்வதாகவே இருக்குதுங்க. ஆனால் உணவில் பழத்தை சேர்த்து கொள்வதே ஒரு பழக்கமாகவே நாம் வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் பழம் சாப்பிடுவது என்றாலே பெரும்பாலான மக்களுக்கு பிடிப்பதே இல்லை. வேண்டாம் வெறுப்பாகவே சாப்பிடுவாங்க. சிலர் மொத்தமாகவே அவற்றை ஒதுக்கி விடுவாங்க. ஆனால் அனைத்து பழங்களுமே உடல் நலனுக்கு சிறந்த பலனை தரக்கூடியது. இதய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியவை. பழங்களால் இதயம் எந்த வகையிலும் பாதிக்கப்படுவதும் இல்லை. சிலருக்கு சில வகை பழங்கள் ஒவ்வாமையும் இருக்கலாம். குறிப்பாக ஸ்ட்ராபெரி பழங்கள் பலருக்கு ஒத்துக்கொள்ளாது. எந்த பழத்தால் ஒவ்வாமை ஏற்படுகிறதோ அதை தவிர்த்து விட்டு மற்ற பழங்களை எடுத்து கொள்ளலாம். ஆனால் என்ன காரணங்களினாலோ அனைத்து வகை பழங்களையும் நாம் புறக்கணித்து விடுகிறோம். இன்று குழந்தைகள் கூட பழங்களை விரும்பி சாப்பிடுவதே இல்லை. அவர்களை பெற்றோர்களே சரிவர பழக்கவில்லை என்பதுதான் இதோட அர்த்தம். பெற்றோர்கள் தினமும் குறைந்தபட்சம் 2-3 முறை பழங்களை உட்கொள்ளும் பழக்கத்தை கொண்டிருந்தால் கண்டிப்பாக தங்களது குழந்தைகளும் அதே பழக்கத்தை ஏற்படுத்துவாங்க. சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு பழங்களின் சுவையும் மனமும் பிடித்து போயிருக்கும். ஆனால் நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய பெற்றோர்களே சரியான உணவு பழக்கத்தை மேற்கொள்ளாத காரணத்தினால் குழந்தைகளுக்கும் அது போய் சேர்வதில்லை. இதனால் குழந்தைகள் ஆரம்பம் முதலே பழக்கங்களின் மேல் பெரிய விருப்பம் இல்லாமல் இருக்கின்றனர். இன்னும் சொல்வதென்றால், எந்த வகை பழங்களையும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவது இல்லை. அவற்றை கொடுக்கவும் முயற்சி செய்வதும் இல்லை. இது மிக பெரிய சந்ததி துரோகம் என்று தான் சொல்ல வேண்டும். துரோகம் அது இது என்று பெரிய பெரிய வார்த்தைகள் பேசுகிறீர்களே என்று நீங்கள் அதிர்ச்சி அடையலாம். பழங்களை கிடைக்கும் பலன்களை புரிந்து கொண்டால் நான் சொல்வது நியாயம் என்றே நீங்கள் உணர்வீர்கள். மிக மிக சிறிய அளவில் கொழுப்பை கொண்டுள்ள பழங்களை நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதயத்துக்கும் உடல் நலனுக்கும் மிகவும் நல்லது. ஆனால் அவற்றை உதாசீனம் செய்து விட்டு பிறகு இதயத்தை காக்கவும் உயிரை காக்கவும் போராடி கொண்டிருக்கிறோம். இது வேடிக்கையாக இல்லை. இதய நலன் காக்கும் பழங்கள் ஆரஞ்சு, ஆப்பிள், மாம்பழம், சாத்துக்குடி, தர்பூசணி, திராட்சை, பப்பாளி, பேரிக்காய், ஸ்ட்ராபெரி, வாழைப்பழம், கொய்யா, அன்னாசி இவ்வகை பழங்கள் அனைத்துமே இதய நலன் காக்கும் பழங்களாகும். முன்பே குறிப்பிட்டது போல எல்லா வகையான பழங்களும் இதய நலனுக்கும் உடல் நலனுக்கும் ஏற்றவைதான். ஆனால் இதயம் பாதுகாப்பு என்று வரும்போது திராட்சை பழம் பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியிருக்கிறதுங்க. திராட்சை பழத்தை மனிதன் நீண்ட நெடுங்காலமாக பயிரிட்டு விளைவித்து பயன்படுத்தி வருகிறான். உலக உணவு மற்றும் விவசாய நிறுவனத்தில் கணக்குப்படி சுமார் 75,866 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் திராட்சை தயாரிக்கப்படுகிறது. குறிப்பாக ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலி, துருக்கி, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இந்த பழம் அதிக பரப்பளவில் பயிரிடப்பட்டு அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த திராட்சை பழத்தில் பல வகைகள் இருக்கின்றன. பச்சை, வெளிப்பச்சை, கருப்பு, அடர்த்தியான ஊதா, மஞ்சள் சிவப்பு, உலர் சிவப்பு ஆகிய நிறங்களில் கிடைக்கின்றன. இதில் முதலில் உருவானது சிவப்பு திராட்சை தான். அதிலிருந்து தான் பல்வேறு வகையான திராட்சை இனங்களும் பரிமாணமும் பெற்று தோன்றுகின்றன. திராட்சை பழத்தை கொண்டு ஜாம், ஜூஸ், ஜெல்லி ஆகியவையும் தயாரிக்கலாம். திராட்சை விதையில் இருந்து எண்ணெயும் தயாரிக்கலாம். திராட்சை பழத்துக்கும் உடல்நலத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. குறிப்பாக இதய நலனுக்கு இதயம் சிறப்பாக செயல்படவும் இதய நோய்கள் வராமல் தடுக்கவும் திராட்சை பழம் உதவுகிறது. மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பிரான்ஸ் நாட்டு மக்கள் இதய நோய்களால் குறைந்த அளவிலேயே பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக மாரடைப்பு ஏற்படுவது அங்கு மிக அரிதாகவே இருக்கிறது. இத்தனைக்கும் அங்கு அதிக அளவு கொழுப்பு உணவுகள் சாப்பிடுகின்றனர். இருந்தும் இதய பாதிப்புகள் குறைவாக இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை ஆராய்ந்தார்கள். அதன் மூலமாக சில உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டு மக்கள் பெரும்பாலும் சிவப்பு ஒயின் சாப்பிட்டு வராங்க. இதுதான் அவர்களுக்கு இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது என்று உண்மை ஆராய்ச்சியின் மூலம் வெளிப்பட்டது. சிவப்பு ஒயின் சிவப்பு நிற திராட்சை பழத்தில் இருந்து தயாரிக்கப்படுது. எனவே சிவப்பு நிற மற்றும் கருந்திராட்சை பழங்களில் இதயத்தை காக்கவல்ல ஏதோ ஒரு பொருள் இருப்பது தெரிய வந்தது. சிவப்பு திராட்சையில் பாலிபினால் வகையை சேர்ந்து பொருட்கள் இருக்கிறது. இவற்றில் முக்கியமானது ரெஸ்வெரட்ரால் என்ற பொருளாகும். இந்த பொருள் திராட்சை பழத்தின் தோலில் அதிக அளவு உள்ளது. இந்த பொருள் தான் இதயத்திற்கு இதமான வேலையை செய்து உதவுகிறது. அது எப்படி? இந்த பொருள் இதய இரத்த நாளங்களில் பிற இரத்த நாளங்களிலும் செயல்பட்டு அவை பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்படுவதை தடுத்து நிறுத்துகிறது. இந்த பொருள் உடலில் வினைகள் நடைபெறுவதை தடுத்து அதனால் உடல் செல்கள் பாதிக்கப்படுவதையும் தடுத்து நிறுத்துகிறது. இதன் காரணமாக புற்றுநோய், நரம்பு நலிவு நோய்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுத்து நிறுத்தவும் உதவுகிறது. இந்த பொருள் உடலில் பூஞ்சை, நுனிக்கிருமிகள் ஆகியவற்றின் வளர்ச்சியையும் தடுத்து நிறுத்துகிறது. திராட்சையில் ரெஸ்வெரட்ரால் மட்டுமல்லாமல் வேறு பல பாலிபினால் வகை பொருள்களும் இருக்கிறது. இவற்றில் முக்கியமானது ஆந்தோசயனின் என்று பொருளாகும். இவ்வாறு திராட்சை பழத்தின் தோல், விதை ஆகியவற்றில் இருந்து கிடைக்கும் பல்வேறு பொருள்களால் இதய பாதிப்பு ஏற்படுவது தடுக்க முடிகிறது. இரத்தத்தில் கொலஸ்ட்ராலின் அளவு குறைக்கப்படுகிறது. இரத்த நாள பாதிப்பும் அடைப்பும் தவிர்க்கப்படுகிறது. இப்படி பல வழிகளிலும் இதய நோய் மற்றும் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க திராட்சை பழமும் அதில் இருந்து தயாரிக்கப்படும் ஒயினும் உதவுகின்றன.
நேயர்களே, இவ்வளவு நேரமா இதயம் நலம் காக்கும் பழங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டோம் அல்லவா? நேயர்களே, அடுத்தது அசைவ உணவு அவசியமானு தெரிஞ்சுக்கலாமா?
அசைவ உணவுகள் அவசியமா? பொதுவாக இதயத்துக்கு அசைவ உணவுகள் ஏற்றவே அல்ல என்று கருத்து மக்கள் மனதில் இருக்கு. இதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் அசைவ உணவு வகையை சேர்ந்த மீன் உடல் ஆரோக்கியத்திற்கு குறிப்பாக இதயத்துக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடியதாகும். அசைவ உணவுகளிலேயே மீன் தான் மிக சிறந்த உணவாகும். சிலருக்கு மீன் வகை உணவுகளால் ஒவ்வாமை ஏற்படலாம். அவர்கள் மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீன் உணவுகள் புரதச்சத்து மிகுந்தவை. சில வகை மீன்களில் கொழுப்பு சத்தும் உண்டு. என்றாலும் கூட அது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் என்று பிரிவை சேர்ந்தது. இவை இரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் என்று கருதப்படும் LDL கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த உதவுகிறது. பெரும்பாலான அசைவ உணவுகளில் புரதமும் கொழுப்பும் இரும்பு சத்தும் தாது உப்புகளும் நிறைந்துள்ளனர். இறைச்சி என்றாலே ஆடு, மாடு, கோழி, புறா, முயல், மானு, பன்றி, வாத்து என எதையும் நாம் விட்டு வைப்பதில்லை. ஆனால் மேற்கூறிய அனைத்து இறைச்சிகளிலும் கோழி இறைச்சியில் மட்டும்தான் கொழுப்பு சத்து குறைவு. எனவே இதய நோய்களை தடுக்க நினைப்பவர்கள் மற்ற பறக்கிற ஊர்கின்ற இனங்களை காப்பாற்றி உறுப்பினர்களிடம் நல்ல பெயரை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் மாட்டிறைச்சியை விட ஆட்டிறைச்சியில் கொழுப்பு அதிகம். ஆனால் நமது ஆள்கள் இதை தலைகீழாகவே நினைத்து கொண்டு எந்த விசேஷமாக இருந்தாலும் கெடா வெட்டு ஒரு பிடி பிடிச்சிடணும் அப்படின்னு சாப்பிடுவாங்க. கோழி இறைச்சியை மட்டுமே உட்கொள்ளுங்கள். அதிலும் கடைகளில் விற்கப்படும் இறைச்சியை கோழியை விட வீடுகளில் வளர்க்கப்படும் வீட்டுக்கோழி அதாவது நாட்டுக்கோழி இறைச்சி கொழுப்பு குறைந்ததாக கருதப்படுகிறது. இறைச்சியை சாப்பிடுவர்கள் மேற்கூறிய பறவை மற்றும் விலங்குகளின் கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் ஆகியவற்றையும் உட்கொள்வார்கள். சிலர் விசேஷமாக கல்லீரல் ரோஸ்ட் என்று இவற்றை மட்டும் வாங்கி பிளேட் பிளேட்டாக உள்ளே தள்ளி கொண்டிருப்பாங்க. உறுப்புகளில் கொழுப்பு சேமித்து வைக்கப்பட்டிருப்பதால் அவை அதிக அளவு கொழுப்பை கொண்டிருக்கும். எனவே உறுப்புகள் உண்பதை தவிர்த்து விட வேண்டும். மூளை உணவும் இதய நோய்களும். மூளை இருக்கா என்று யாராவது கேட்டால் ஏன் வாங்கி தர போறியா என்று கேட்டு விடாதீர்கள். ஏனென்றால் இன்று பல்வேறு விலங்குகளில் மூளை நமக்கு உணவாக கிடைக்குது. ஆடு, மாடு, முயல் என பல்வேறு விலங்குகளில் மூளைகளையும் மனிதன் உண்ண பழகிவிட்டான். இறைச்சி கடைகளில் இங்கு மூளை கிடைக்கும் என்று எழுதி போடுகிறார்கள். சிலர் ஹோட்டல்களில் தலைக்கறியே விரும்பி சாப்பிடுகின்றார்கள். மூளைக்கறி பிரியர்களும் ஏராளமாக உள்ளார்கள். மூளையை சாப்பிடுவதால் மூளை வளர்ச்சி அடையும், திறமை பெருகும் என்று நினைத்தால் அது தவறு. மூளையின் பெரும் பகுதி கொழுப்பால் ஆனது. எனவே அதிக அளவு மூளை உணவுகளை உட்கொண்டால் அதில் உள்ள பூரிதமான கொழுப்பு உடலில் அதிகரித்து கொழுப்பு படிவங்கள் உண்டாகி அவை உடலில் சேமித்து வைக்கப்படும். இதனால் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும், உடல் பருமன் உண்டாகும். எனவே இதய நோய்களை தடுக்க விரும்புபவர்கள் விலங்குகளின் மூளை உணவுகளை தவிர்க்க வேண்டும்.
நேர்களே, இவ்வளோ நேரமா அசைவ உணவு அவசியமாம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நேர்களே, இப்போது இதயத்திற்கு இதம் தரும் உணவுகள் என்னென்னு பார்க்கலாமா?
இதயத்துக்கு இதம் தரும் உணவுகள். இதயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், அதன் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டவர்கள் சில உணவு பொருட்களை தங்களது உணவில் தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் இதய பிரச்சனைகள் ஏற்படாமல் பெருமளவு தடுத்துவிட முடியும் என்பதோடு உடல் ஆரோக்கியத்தையும் பராமரிக்க முடியும். இத்தகைய இதயத்துக்கு இதமான அந்த உணவு வகைகளை பற்றித்தான் இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகிறோம். இதய நலம் காக்கும் காய்கறிகள். பழங்களை போலவே காய்கறிகளும் மனிதர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து பராமரிக்கும் நோக்கத்தோடு படைக்கப்பட்டுள்ளது. அனைத்து காய்கறிகளும் நமக்கு நன்மை தான் உண்டாகிறது. இந்த காயால் இத்தகைய தீங்கு ஏற்படுகிறது என்று ஒரு காய்கறிகை கூட நீங்கள் பழிக்க முடியாது. சிலருக்கு சில காய்கறிகள் பிடிக்காமல் போகலாம் அல்லது உடல் ரீதியாக ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். அந்த காய்கறிகளை சாப்பிடும்போது மட்டும் அவர்களுக்கு தோலில் அரிப்பு, தடிப்பு போன்ற தொந்தரவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு தக்காளி சாப்பிட்டால் அரிப்பு ஏற்படும். சிலருக்கு கத்தரிக்காய் சேர்த்து கொண்டால் அலர்ஜி போல் ஆகிவிடும். இவர்களுக்கு உண்மையிலேயே இந்த காய்கறிகளால் ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டுபிடிக்க தோல் பரிசோதனை மற்றும் இரத்த பரிசோதனை செய்து கொள்ளலாம். எந்த காய்கறியால் ஒவ்வாமை ஏற்படுத்துகிறதோ அதை மட்டும் தவிர்த்தால் போதும். மற்றபடி அனைத்து காய்கறிகளையும் உணவில் சேர்த்து கொள்ளலாம். காய்கறி உணவுகளால் நன்மை உண்டாகிறது என்பதெல்லாம் சரிதான். இது பிரச்சனைகளை தடுக்க காய்கறிகள் எந்த வகையில் உதவுகின்றன? இதய நோய் ஏற்படாமல் தடுப்பது, இதய நோய் ஏற்பட்டவருக்கு அதன் பாதிப்பை குறைப்பது என காய்கறி உணவுகள் இதயத்துக்கு இரண்டு வகைகளில் பயன் தருகின்றன. பெரும்பாலான காய்கறிகளில் மாவு சத்து குறைவு, அதேபோல் கொழுப்பு சத்து குறைவு. மாறாக அவற்றில் நீர் சத்தும் வைட்டமின்களும் தாது உப்புகளும் அதிகம். எனவே காய்கறிகளை அதிகமாக சேர்த்து கொண்டால் கூட உடல் பருமன் பாதிப்பு ஏற்படாது. இதன் காரணமாக நீரிழிவு பாதிப்பு, இரத்த அழுத்த பாதிப்பு, கொலஸ்ட்ரால் அதிகமாதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகளும் குறைவாக இருக்கின்றன. இந்த காய்கறிகளை சாப்பிடுவதால் மற்றொரு முக்கிய பயனும் கிடைக்கிறது. இவற்றில் நார்ச்சத்து மிகுதியாக இருக்கிறது. இதன் விளைவாக இவை இரத்தத்தில் சர்க்கரை சத்து மிகாமல் தடுக்கும், கொலஸ்ட்ரால் அதிகரிக்காமலும் தடுக்கும். குடல் பகுதியில் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கவும் காய்கறிகள் உதவுகின்றன.
நேர்களே, இவ்வளவு நேரமா மலையரசி சுகமா நிகழ்ச்சியில இதய நோய் பற்றியும் இதயத்துக்கு நலன் தரும் பழங்கள் என்னென்ன பத்தியும், அப்புறம் சைவ உணவு அவசியமா இல்லையாங்கிறத பத்தியும், இதயத்திற்கு இதம் தரும் உணவுகள் என அப்படின்னு நிறைய தகவல்களை கேட்டோம் தானே. நாளை வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.